அன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வாணியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமையும். இன்றும் இருவர் கேள்வி அனுப்பியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கேள்வி அதற்கு முடிந்தளவு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, சக்தி ஒன்றா பலவா? அதுதான் அவருடைய கேள்வி. அது அதை என்ன மாதிரி நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்க்கின்றோம் என்றால், சிவன் ஒன்றா பலவா என்று பார்த்திருக்கின்றோம். அவர் சொரூப நிலையில் இருப்பதுதான் அவருடைய சிறப்பு நிலை. ஒருவர்தான், ஆனால் தடத்த நிலைக்கு வந்து பல்வேறு உருவங்கள் படைக்கின்றார், அதை அவர்தான் நடத்துகின்றார். அந்த ஐந்தொழில்களை புரிவதற்கும் தனு கரண புவன போகங்களை படைப்பதற்கும் அந்த முறையில் நாங்கள் சக்தியை நோக்குவோமாக இருந்தால், சக்தி ஒன்றாக உண்டு பலவாகவும் உண்டு சிவன் போல. ஒன்றாக என்று சொல்வது சொரூப நிலையில் இருப்பது ஒன்றுதான், சக்தி ஒன்றுதான். ஆனால் அந்த சக்தி பராசக்தியாக இருக்கின்றது பரமசிவன் போல. ஆனால் தடத்த நிலைக்கு வந்துவிட்டால் ஆதிசிவனுடன் ஆதிசக்தியாக இருக்கின்றது. அந்த ஆதிசக்தி அதன் கீழே பல உருவங்களை எடுக்கின்றன ஒவ்வொரு நிகழ்வுக்காக. அதுதான் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. அமைப்பு ஒன்றுதான், இறைவன் எங்கு சென்றாலும் சக்தி அவனுடன் உண்டு. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, சக்தி ஒன்றா பலவா என்றால், ஒன்றும் தான் பலவும் தான் என்பது பதில். ஒன்றாக இருப்பது காரணத்திற்காக என்று எடுத்தால், பலவாக இருப்பது காரியத்திற்காக என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறுவார். ஆகவே இந்த ஒன்றாய் இருக்கும் நிலைதான் பராசக்தி நிலை, அது திருவருட் சக்தி படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சக்திகள் எல்லாம் இறைவன் உடைய குணங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இறைவனின் குணத்தான் என்று படித்திருக்கின்றோம். அதேபோல் இறைவனின் குணங்களாக சக்தி அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த திருவருட் சக்திதான் ஒன்றாக காரணம சக்தியாக இருக்கின்றது. அதில் வெளிப்படுவது என்ன என்று பார்த்தால் இறைவனின் பேரன்பு. அந்த அன்பினால்தான் அவன் இந்த ஆன்மாக்களை எங்களுடைய மாயா கட்டிலிருந்து விடுவித்து தன்னை போல் சச்சிதானந்தமாக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பு. அந்த விருப்பு வந்ததற்குரிய காரணம் அவனுடைய பேரன்பு என்று பேராசிரியர் சொல்கின்றார். இப்போது இந்த இடத்தில் ஒரு உபமானம் ஒன்றும் தருகின்றார் பேராசிரியர். அதாவது இந்த அன்பு என்பது மிகவும் முக்கியமானது என்பதை அவர் சொல்கின்றார். இந்த அன்புக்கு இந்த அன்பு அருளாகி இந்த அருள் என்பது ஞானம், ஞானமாகின்றது, அறிவாகின்றது இறுதியில். ஆகவே இந்த ஞான அறிவு, இந்த பேரின்பம் இறைவனுடைய குணத்தில் ஒன்று. அதை நோக்கித்தான் ஆன்மாக்களும் செல்கின்றன. ஆகவே இந்த இடத்தில் ஒரு உபமானம் ஒன்று தருகின்றார் அப்துல் கலாமை பற்றி. அதாவது ஒரு பேட்டியில் அப்துல் கலாமை கேட்கின்றார்களாம். யார்? மீடியா. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் என்ன என்று. அவர்களுடைய கேள்விக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் பதில், அவர் நேஷனல் அவார்டு என்று சொல்லுவோம், தேசிய பாராட்டு வேண்டிய விடயங்களாகிய அணுக்குண்டு அணுக்குண்டுக்குரிய விடயங்களை கண்டுபிடித்தது, ராக்கெட்டை கண்டுபிடித்தார் இந்தியாவிற்காக. அப்படி பல விஞ்ஞானத்தில் மிதந்தவர்தான் அப்துல் கலாம். ஆனால் அவருடைய பதில் அதை வரவில்லை அந்த அந்த சந்திப்பில் என்று பேப்பர், அதாவது மீடியா குழம்பினார்களாம். ஆகவே அவருடைய பதில் என்னவாக அமைந்ததென்று பேராசிரியர் சொல்கின்றார். இது உண்மை செய்தி. அவர் சொன்னாராம், தான் ஹைதராபாத்துக்கு ஒருமுறை போயிருந்த போது ஒரு பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும், அது ஊனமற்றவர்களுடைய பாடசாலையாக இருந்ததாகவும், அங்கு அந்த பிள்ளைகள் வரும்போது எல்லோரும் காலுக்கு கிளிப்பர்ஸ் என்று சொல்வார்கள், கால் நடக்க முடியாத பிள்ளைகள் அந்த இரும்பு போட்ட காலை தாங்கும் ரெண்டு சப்பாத்துக்கள் நிறைந்த அந்த கம்பியால் செய்யப்பட்ட கிளிப்பர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதனுடன் அதை போட்டுக்கொண்டு தடியுடன் எல்லோரும் வந்து அமர்கின்றார்களாம். அதை பார்க்கும்போது சில பிள்ளைகள் வேகமாக வந்து அமர்கின்றார்களாம், சில பிள்ளைகள் மெதுவாக வந்து அமர்கின்றார்களாம், சில பிள்ளைகளுடைய மனத்தில் கஷ்டம் இருப்பது அவருடைய கண்ணுக்கு புலப்பட்டது. ஆகவே அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பியவுடன் முதல் வேலையாக அவருக்கு சிந்தனை போகின்றது. நான் இவ்வளவெல்லாம் படித்து இந்த அணுக்குண்டை கண்டுபிடித்தேன், ராக்கெட்டை கண்டுபிடித்தேன், தேசத்திற்காக இந்த சிறார்களின் ஊனமுடைய காலுக்குரிய அந்த கிளிப்பர்ஸ் என்று சொல்லப்படும் அந்த உபகரணத்தை அதுகள் இழுத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வகுப்பில், இதற்கு என்னுடைய அறிவிருந்து என்ன பயன்? இப்படியான கஷ்டங்கள் எல்லாம் மக்கள் படுகின்றார்களே, இதற்கொரு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்து அந்த கிளிப்பர்ஸை அப்துல் கலாம் அவர்கள் டிசைன் பண்ணுகின்றார்களாம், தயாரிக்கின்றார். அது எப்படி என்றால், அந்த உலோகம் லைட் வெயிட் என்று சொல்லும்படி பாரம் குறைந்த உலோகத்தில், ஆனால் மிகவும் அந்த உடலை தாங்கக்கூடிய வகையில் அவர் ஒரு டிசைன் ஒன்றை தயாரித்தாராம். தயாரித்து தன்னுடைய அறிவை பாவித்து தயாரித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அதை உலக நடைமுறைக்கு இந்தியாவில் கொண்டு வர முயற்சித்தாராம். அதை செய்தார். அதை செய்து போட்டு அடுத்த முறை அந்த இடத்தில் போய் அந்த தன்னுடைய விடயத்தை அங்கு மீண்டும் ஒரு முறை அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த நேரம் அந்த பிள்ளைகள் அவர் தயாரித்த அந்த காலுக்கு போடும் உபகரணத்தை போட்டுக்கொண்டு வந்தார்களாம். வரும்போது வேகமாக வந்தார்களாம் எல்லோரும். அது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளையுடன் ஒரு பிள்ளை பகுடி விட்டு, அதாவது தமாசாக பேசிக்கொண்டு, ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைகள் எவ்வாறு நடமாடுமோ அந்த முறையில் நடமாடிக்கொண்டு வந்தார்களாம். அதை பார்த்ததும் இவர் புல்லரித்து போனார். அந்த மகிழ்ச்சி, அந்த பிள்ளைகளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி. அப்போதுதான் அவர் இதை ஒரு உபமானமாக சொல்கின்றார். அந்த மீடியா சந்திப்பில், நான் எவ்வளவுதான் படித்தும் எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் இந்த பிள்ளைகளின் கஷ்டத்தை போக்கி அவர்களுடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை காண்கின்றேன். அந்த மகிழ்ச்சி தான் தன்னுடைய பெரிய மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் தான் பார்த்தேன் என்று சொன்னாரா. ஆகவே இங்கு இந்த பேராசிரியர் அதை ஒரு குறிப்பாக கொண்டு வருகின்றார். ஏனென்றால், ஞானம், அதாவது அறிவு, இந்த அறிவு எல்லாவற்றிற்கும் தேவை. ஆனால் கஷ்டங்களை துடைக்கும் போதுதான் அது மிகவும் மகிழ்ச்சியாக உயிர்களுக்கு இருக்கும் நிச்சயமாக. ஆனால் அதை பலரும் சிந்திப்பதில்லை. எல்லோரும் பண நோக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம், அல்லது பெயர் புகழ் பற்றைத்தான் யோசிப்பார்களே தவிர, அதை என்ன மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பது மிகவும் குறைவு. ஆகவே இங்கு என்னத்தை பேராசிரியர் அந்த உதாரணத்தை இங்கு கொண்டு வருகின்றார் என்றால், இந்த சக்தியை பற்றி பேசும்போது சக்தி என்பது குறைவில்லாத ஞானம். அதுதான் சக்தியினுடைய டெஃபினிஷன் என்று சொல்கின்றார். குறைவில்லாத ஞானம் என்றால், ஞானம் என்றால் அறிவு. குறைவில்லாத அறிவுதான் சக்தி. அதுதான் திருவிருட்சக்தி. அந்த சக்தியைத்தான் அவர் அருள் பாலிக்கின்றார். அருளல் நிலையிலிருந்து, பரமசிவனுடன் இருந்து. ஆகவே இந்த சக்தி என்ற குறைவில்லாத ஞானம் மிகவும் முக்கியமானது. சக்தியின் இரண்டு நிலைகள், ஒன்று திருவருட்சக்தி, அதைத்தான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றோம். சொரூப நிலையில் இருக்கும் சக்தி தடத்த நிலைக்கு வந்த பின் அந்த சக்தி திரோதான சக்தியாக மாறுகின்றது. என்ன வித்தியாசம்? திருவருட் சக்தி என்றால் தடையில்லாத ஞானம், திரோதான சக்தி என்றால் தடையுள்ள ஞானம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதாவது, இந்த திருவருட் சக்தி தடையில்லாத ஞானம், பரம்பொருள் பரமசிவனுடன் இருக்கும் போது அந்த ஞானத்தை அள்ளி கொடுக்கின்றால், அதைத்தான் நாங்கள் பதிஞானம் என்று சொல்கின்றோம். அது அருளல் நிலை. ஆனால் தடத்த நிலைக்கு வந்தவுடன் திரோதான சக்தியாக மாறுகின்றது. அந்த சக்தி என்னத்திற்கு வருகின்றது என்றால், இந்த ஆன்மாக்களை தனு கரண புவன போகங்களை கொடுத்து அந்த ஆன்மாக்களின் வினைகளுக்கு ஏற்றபடி அந்த வினைகளை அனுபவிக்க செய்வதும், அந்த வினையை அனுபவிக்க செய்யும் போது தன்னை மறைத்தலும், இறைவனும் இறைவியும் ஆதிசிவனும் ஆதிசக்தியும் மறைந்து நின்று, இச்சா ஞானா கிரியா சக்தி மூலம் இந்த அனுபவத்தை ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்றார்கள். அதில் அனுபவம் பெற்று, அதிலிருந்து அறிவுத்திறன் விளங்கி, அதிலிருந்து மாயாமலம் விலகுகின்றது. அது இறுதியில் மலப்பரிபாகம் அடைந்து பதிஞானத்திற்காக காத்திருக்கின்றது. இதுதான் இந்த சக்தியின் நிலை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, இந்த சக்தி என்பது ஒன்றா பலவா என்றால், காரணமாக இயங்கும் போது ஒன்று, அது திருவருட் சக்தி, பராசக்தி இன்னொரு பெயர். காரியமாக இயங்கும் போது திரோதான சக்தியாக மாறி, அந்த திரோதான சக்தி இச்சா ஞானா கிரியா சக்திகளாக, ஐந்து சக்திகளாக தொழிற்படுகின்றது மொத்தம். ஆகவே சக்தியின் நிலைகளை பெற்ற பற்றிய கேள்விக்கு இவ்வாறு விடை கண்டோம். ஆனால் இங்கு முக்கியமாக அந்த அப்துல் கலாமின் உபமானம் உதாரணம் மிகவும் எனக்கு நன்றாக பிடித்தது. அது ஒரு பெரிய செயல் அவர் செய்தது, அது இல்லை முக்கியம். அவர் செய்தது செயல் நல்லொரு அரிய செயல். ஆனால் நாங்கள் எல்லாம் எங்களை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது இந்த தொண்டில் எங்களுக்கு கிடைத்த அறிவில் நாங்கள் பெயர் புகழ் பணம் பெற வேண்டுமென்று யோசிக்கின்றோமே தவிர ஒரு உயிருக்கு உதவியாகவோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவோ பசியுள்ளவர்களுக்கு பசி போக்குவதாகவோ நாங்கள் நினைப்பது குறைவு. இருப்பினும் கிரியா யோகா சங்கத்தில் உள்ள சாதகர்கள் இப்போது சில காலமாக தங்களுடைய காணிக்கைகளை அந்த உணவு உண்டியலில் செலுத்தி பசிப்பவர்களுக்கு பசி உணவு போடும் திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு அதில் வளருகின்றார்கள். அது மிகவும் அருமையான ஒரு விடயம். ஒரு சதம் போட்டாலே ஒரு பெரிய புண்ணியம். ஆகவே அந்த விடயங்கள் எங்களுடைய சங்கம் சார்பாக வள்ளலாருடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் அதற்கு ஒரு தந்தை என்றே சொல்லலாம். இந்த தொண்டுக்கு, இந்த உணவு தொண்டுக்கு தந்தை என்றே நான் கூறுவேன் வள்ளலாரை. அது அதை விட மேலான நிலையில் இருக்கின்றார் வள்ளலார். ஆனால் எங்களுடைய சிற்றறிவுக்கேற்ற வகையில் அவரை உணவு தந்தை என்றே கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த வழியில் எங்களுடைய சாதகர்கள் நிற்கின்றார்கள். அது வளர வேண்டும். இந்த அறிவு திறனால் இப்படியானவற்றை நாங்கள் செய்ய முடியாவிட்டால் அந்த அறிவிருந்தும் ஒரு சதத்துக்கும் அது பெறுமதி இல்லை என்பது உலகியலில் ஒரு கூற்று. ஆகவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது ஒரு அடைமொழி. ஆகவே அந்த நிலையை நாங்கள் நோக்கி செல்வோம். இந்த அன்பருடைய கேள்வியின் இறுதி விளக்கத்தில் இருந்து அதை கொண்டு வருகின்றேன். அடுத்த அன்பருடைய கேள்வி, அண்டமும் பிண்டமும் என்று பல இடங்களில் நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் அதை பற்றிய மேலதிக சில விவரங்களை விளக்கமாக சொல்வீர்களா என்பது இன்னொரு அன்பருடைய கேள்வி. அவர் கிரியா யோகத்திற்குள் வந்து 2 வருடங்களுக்கு கிட்டத்தான் ஆகின்றது கனடாவில். நல்ல கேள்வி. அண்டம் பிண்டம் என்றால் எல்லோரும் விளங்கியது ஒன்றுதான், இல்லை என்பதல்ல. ஆனால் அதற்குள் எத்தனையோ விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. அவற்றில் சிலவற்றை இன்று பார்த்து விடுவோம். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம். இதுதான் சைவ சித்தாந்த கூற்று, கிரியா யோகா கூற்று. இது முழுக்க முழுக்க உண்மை. ஏனென்றால் இந்த அண்டமும் பிண்டமும் இறைவனின் ஐந்தொழில்களால் படைக்கப்பெற்றது. ஆகவே அண்டத்திலும் ஐந்தொழில்கள், பிண்டத்திலும் ஐந்தொழில்கள், அதாவது 5 பூதங்கள் நிறைந்திருக்கின்றன. 5 தொழில்கள் அல்ல, 5 பூதங்கள் நிறைந்திருக்கின்றன. படைப்பு நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த 5 பூதங்கள் அண்டத்திலும் ஒன்று பிண்டத்திலும் உண்டு. ஆகவே சிறிது சிந்தித்தோம் என்றால் எங்களுக்கும் அண்டத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது. படைப்பிலேயே தொடர்பு இருக்கென்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு படைக்கப்பட்ட பொருட்களை பார்ப்போமாக இருந்தால் இந்த அண்டத்தில் இருப்பது மிகவும் முக்கியமான பொருள். வாழ்வதற்கு சூரிய சந்திரன். அந்த அதே சூரிய சந்திரன் பிண்டத்திலும் உண்டு. என்ன வடிவில் உண்டு? பிராண சக்தியாக உண்டு. அதைத்தான் சூரியகலை சந்திரகலை என்று சொல்கின்றோம். வலது சுவாசம் இடது சுவாசம். அது மாத்திரமா? அண்டத்தில் இருக்கின்ற நவகோள்கள், 9 கோள்கள் என்று சொல்வோம். அந்த 9 கோள்களும் பிண்டத்தில் இருக்கின்றது. எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால் துவாரங்களாக அமைந்திருக்கின்றது. நவதுவாரங்கள் என்று சொல்வோம். பிண்டத்தில், அண்டத்தில் நவகோள்கள் என்று சொல்கின்றோம். நவதுவாரங்கள் என்றால் 2 கண்கள், 2 மூக்கு ஓட்டைகள், 2 கண்கள், 2 காதுகள் ஓட்டைகள் ரெண்டு, வாய் ஒன்று, மலம் ஒன்று, செலம் ஒன்று. இதில் பல தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றது என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கிரியா யோகத்தில் எங்களுடைய பிறப்பின் இறுதி காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது இங்கு இருக்கும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களுடைய ஆன்மா வெளியேறும் நிலை இந்த 9 துவாரங்களில் ஒரு நிலையில் வெளிப்படும் என்று சைவ சித்தாந்தமும் சொல்லுகின்றது, கிரியா யோகமும் சொல்கின்றது. ஆகவே இந்த ஆன்மா வழியால் இறப்பின் போது பிரியும் போது கண்கள் ஊடாக பிரியலாம், காதுகள் ஊடாக பிரியலாம், மூக்கு துவாரங்கள் ஊடாக பிரியலாம், வாய் மூலமாக பிரியலாம், மலம் மூலமாக பிரியலாம், சலம் மூலமாக பிரியலாம். இவற்றையெல்லாம் ஒரு இறந்த உடல் அந்த உயிர் அந்த உடலை விட்டு போனவுடன் அந்த சுற்றத்தார்கள் குடும்பத்தவர்கள் இதை அறியலாம். எவ்வாறு அந்த ஆன்மா புறப்பட்டது என்பதை கண்கள் மூலமாக புறப்பட்டிருந்தால் கண்கள் திறந்த நிலையில் இருக்கும், வாய் மூலமாக புறப்பட்டிருந்தால் வாய் திறந்த நிலையில் இருக்கும், மற்றவை மூடப்பட்டிருக்கும். மல சல மூலம் துவாரங்கள் மூலம் வெளி புறப்பட்டால் மலம் வந்திருக்கும் அந்த சடலத்தில், அல்லது சலம் வந்திருக்கும். அதே போல் காதால் புறப்படுவது, மூக்கால் புறப்படுவது அணு என்ன மாதிரி என்று கண்டுபிடிக்க முடியாது உடல் இறந்தவுடன். ஆனால் இந்த மற்றைய துவாரங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஞானியர்கள், ஞான நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த 9 துவாரத்தை விட மேலே இருக்கும் துவாரமாகிய உச்சி தலை மூலமாக அவர்களுடைய ஆன்மா பிரியும் என்பது சொல்லப்பட்ட ஒன்று. இது ஞானிகளுக்கு. ஆகவே இந்த துவாரங்களால் இந்த உயிர் பிரியும் போது, சல மல துவாரங்களால் பிரியும் போது அந்த புறப்பில் அந்த உடலில் நாங்கள் ஆற்றிய தீவினைகள் கூடுதலாக இருந்தபடியால் தான் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரியும் போது அந்த கீழ்நிலையாக பிரிகின்றது என்பது சைவ சித்தாந்தம் சித்தர்மார்கள் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட கூற்று. மற்றைய துவாரங்கள் மூலம் அது பிரியும் போது அது ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்த ஆன்மா அந்த புறப்பில் என்பதை குடும்பத்தவர்கள் அறிந்து கொள்ளலாம். இறப்பின் போது எப்படி அந்த ஆன்மா அடுத்த புறப்புக்கு போகின்றது, எங்கே போகின்றது என்பதை சிறிது ஊகிக்கலாம். இவையெல்லாம் நல்வினை தீவினைகளை பொறுத்தே அமைகின்றது. ஆகவே நான் உங்களை இங்கு கொண்டு வந்தது என்னத்திற்கென்றால், இந்த நவகோள்கள் இருக்கின்றன, நவகோள்கள் நவ துவாரங்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த அண்டத்தில் இருக்கும் எல்லா விடயமும் புண்டத்தில் உண்டு. புண்டம் அண்டத்துக்குள் அடக்கம், அதனுடைய கருத்தென்ன? புண்டமாகிய நாங்கள் ஆன்மா இருக்கும் எங்களுடைய உடல், இந்த உடல் அண்டத்தின் ஒரு பகுதி என்றதை புரிந்து விட்டோமாக இருந்தால் இந்த உடலை நாங்கள் அண்டத்துடன் டியூனப் பண்ண வேண்டும். டியூனப்புக்கு தமிழ் சொல்லு வரவில்லை, நாங்கள் அதை சேர்த்து பார்க்க வேண்டும், அதுவும் சரியான சொல் என்று அமையவில்லை. டியூனப் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அதாவது நீங்கள் ஒரு அலைவரிசையை ரேடியோவில் பிடிக்க வேண்டுமென்றால் ரேடியோவை டியூனப் பண்ணினீங்கள் என்றால் நீங்கள் விரும்பிய அலைவரிசைகளுக்குள் செல்லலாம், அதுதான் அதனுடைய முறை. ஆகவே எங்களுடைய அண்டத்தை பிண்டத்துடன் நாங்கள் டியூனப் பண்ண வேண்டும் என்றால் அதற்குரிய அதி உயர்ந்த வழிதான் கிரியா யோகம் பாபாஜியின். இந்த 5 உடல் பயிற்சிகள் இந்த டியூனப்புக்குத்தான் மிகவும் உதவி செய்கின்றன. இந்த டியூனப்பால் தான் இறுதி நிலையாகிய இறைவன் திருவடியில் பாபாஜி எங்களை கொண்டே செலுத்துகின்றார். ஆகவே இந்த 5 உடல் பயிற்சியில் நீங்கள் இந்த டியூனப்பை வைத்து பார்க்கும்போது எங்கட பிராணயாமத்தில் இடகலை பின்கலையை வைத்து செய்யும் பிராணயாமத்தில் எங்களை நாங்கள் சந்திரன் சூரியனாக அதனுடன் டியூனப் செய்கின்றோம். இந்த பிராணசக்தி அண்டத்தில் O3 என்ற ஆக்சிஜன் மூலக்கூறாக இருக்கின்றது என்று ஜோகியார் சொல்கின்றார். ஆகவே இந்த பிராண சக்தி எங்களுக்கு அண்டத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கின்றது எங்களுடைய பயிற்சியின் போது. இது சாதாரண ஆக்சிஜன் அல்ல, எங்களுடைய சுவாசத்துக்காக நாங்கள் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் O2 என்று சொல்லுவோம் விஞ்ஞானம் படித்தவர்கள். அது ரெண்டு மூலக்கூறுகளை கொண்ட ஆக்சிஜன். ஆனால் நாங்கள் பிராணயாமம் செய்யும் போது பிராணயாமத்தில் நாங்கள் பயன்படுத்தும் மூச்சுக்காற்று, அதை இங்கு விளக்கமாக சொல்ல முடியாது, எல்லோருக்கும் தெரியும் தீட்சை பெற்றவர்களுக்கு, அது O3 ஆக்சிஜனின் மூன்றாவது மூலக்கூறாக இருக்கின்றது. இது எங்கு இருக்கின்றது? பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சுவாச பயிற்சி மூலம் நாங்கள் பிரபஞ்சத்தை டியூன் அப் பண்ணுகின்றோம், அண்டத்தை. அதே போல் தியானத்தின் மூலம் அண்டத்தை டியூன் அப் பண்ணுகின்றோம். தேக பயிற்சி ஆக உடலைத்தான் நாங்கள் டியூன் அப் பண்ணுகின்றோம், உடலை மாத்திரம். அது தேக உடல் தேவை, மற்றைய பயிற்சிகள் செய்வதற்கென்பதுதான் அதனுடைய உண்மை, தேக ஆரோக்கியத்துடன் வாழுதல். ஆனால் இந்த சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, மந்திர பயிற்சி என்ன செய்கின்றோம்? பிரபஞ்சத்திலிருந்து மந்திரங்கள் அலைவரிசையாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன, எல்லா மந்திரங்களும் ஓடுகின்றன. ஆனால் அதன் துவக்கம் ஓங்காரம். அந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய பயிற்சியின் மூலம் தங்களுடைய உடலுக்குள் அந்த சக்திகளை பெற்றுக்கொள்ளலாம், சில மந்திரங்களை ஜபம் பண்ணுவதால். ஆனால் அண்டத்தில் எல்லா மந்திரங்களுமே ஓடுகின்றன, உங்களால் எடுக்கக்கூடியது நீங்கள் செயல்படுத்தும் மந்திரங்களை மாத்திரம். ஆகவே பாபாஜியின் கிரியா யோகத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், தேக பயிற்சி உடலை திரகாத்திரமாக வைத்திருப்பதற்கும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கும் தான் அந்த உடல் இருக்கும் வரை. ஆனால் மற்றைய சூட்சும பயிற்சிகள் மூன்றும் பிரபஞ்சத்துடன் எங்களை இணைப்பதற்குரிய பயிற்சிகள். அந்த இணைப்பு சிறிது சிறிதாக ஒவ்வொரு புறப்புகளில் கூடி 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 கொண்டு போய் இறுதியில் அதியுயர் நிலையான சொரூப சமாதியை கூட நாங்கள் அடையலாம் என்று பாபாஜி சொல்கின்றார். ஆகவே இந்த அன்பர் என்று கேட்ட அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உடைய விடயத்தை சிறிது சொல்லுவீர்களா என்றபடியால் ஓரளவு அந்த கேள்வி இப்போது இந்த சத்சங்கத்துக்கு 10 நிமிடத்துக்கு முதல் தான் வந்திருந்தபடியால் முடிந்த அளவு சித்தத்தில் இருப்பவற்றை உங்களுக்கு கொட்டுகின்றேன் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். ஆகவே இந்த அண்டம் பிண்டம் என்ற கன்செப்ட் மிகவும் முக்கியமானது சாதகர்களுக்கு. அதுதான் எங்களுடைய செயல்முறை பயிற்சி. நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் சுவாசம் செய்கின்றோம், குண்டலினி பிராணயாமம் தியானம் செய்கின்றோம், மந்திர பயிற்சி செய்கின்றோம், அதன் மூலம் ஆன்மாவை ஈடேற்றம் செய்யப் போகின்றோம் என்று 5 உடல்களையும் பகுத்தாய்ந்து செய்கின்றோம் பாபாஜியின் கிரியா யோகத்தின் மூலம் 5 உடல் உரைகளுக்கு. ஆனால் அந்த 3 உடல் உரைகளும் முக்கியமான பயிற்சிகளாக அமைந்திருக்கும் சுவாசம், தியானம், மந்திர பயிற்சி மூன்றும் நாங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் அண்டத்தில் உள்ள விடயங்களை எங்களுடைய உடலில் இருக்கும் ஆன்மாவுடன் டியூன் அப் பண்ணுகின்றோம். ஆகவே எவ்வளவு உன்னதமான யோகம் இது! எல்லோராலும் செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்கு அந்த கிரியா யோகம் இந்த உடலில் கிடைத்தபடியால், பாபாஜியின் இந்த 5 உரை பயிற்சிகளும் கிடைத்தபடியால் நாங்கள் செயல்முறைகளாக அதை செய்கின்றோம். அதனுடைய விளக்கம் சைவ சித்தாந்தம், சித்தர்மார்கள் கிரியா யோகம் மூலமாக இந்த பயிற்சியின் விளக்கங்கள் எங்களுக்கு கிடைத்து கொண்டு போகின்றன. ஆகவே எங்களுக்கு இந்த உடல் கிடைத்தது எவ்வளவு முக்கியம் மற்றவர்களை விட, ஏனென்றால் இந்த கிரியா யோகமும் சேர்ந்து கிடைத்திருக்கின்றது. அதற்கு மேலாக இப்போது சைவ சித்தாந்தம் இணைந்து கிடைக்கின்றது. விளக்கமும் உண்டு, செயலும் உண்டு. அதுதான் எங்களுடைய சாதகர்களின் ஆன்மாக்கள். ஆனால் நாங்கள் இவற்றை பயன்படுத்துகின்றோமா? அதுதான் கேள்விக்குறி. அதற்கு ஒவ்வொருவரும் நீங்கள் விடை கண்டு உங்களுடைய சாதனை பயிற்சிகள், உங்களுடைய சைவ சித்தாந்த அறிவு திறன் வளர்தல் இவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் நாங்கள் ஏதோ ஒரு பிறப்பில் இறைவனின் திருவடியை வெகு சீக்கிரம் அடைவது என்பது திண்ணம். சத்குரு கிரியா பாபாஜியின் உதவியுடன் நாங்கள் அதை மேற்கொள்வோம். இந்த பிறப்பு மாத்திரமல்ல, வரும் வரும் பிறப்புகளில் கூட அதை அடைந்து முடியலாம் என்று ஒரு நல்ல விடயத்தை எல்லோருக்கும் சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள் என்று பார்க்கின்றேன். இறைவனையாவை காணவில்லை இணைப்பில். ஆகவே கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரிய பாபா ஜி நமோ,
ஓம் கிரிய பாபா ஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் நல்ல ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நல்லா அமையப்பட்டது. கிரியா யோகத்துக்கும் நம்ம செயலுக்கும் என்ன தொடர்பு, கிரியா யோகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு, பிரபஞ்சத்துக்கும் நமக்கு என்ன தொடர்பு என்ற விளக்கத்தெல்லாம் சைவ சித்தாந்தத்துல கொடுத்ததை விட அதிகமான ஒரு கருத்துக்களை பாபாஜி ஏதோ ஒரு முக்கியமான முறையில அதை செயல்படுத்திருக்கார் என்றதான் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில கேட்ட அன்பர் அவர் மூலியமோ இல்ல பாபாஜி தெளிவுபடுத்தணுமோ இல்ல யாருக்கோ தேவைப்பட்டிருக்கா என்ற மூலியமோ நல்ல விளக்கமான ஒரு பதில். அந்த பதிலை நம்ம உள்வாங்கி நம்மளுடைய பயிற்சிகளை சரியா செஞ்சு வாழ்க்கைய நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரு நிதானமான தெளிவான பாதைய நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். சும்மா கேட்கறது மட்டும் இல்லாம பேசுறது மட்டும் இல்லாம அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான் அதனுடைய வெற்றியை நீங்க வந்து காண முடியும். அதான் சைவ சித்தாந்தம் ரொம்ப அடிச்சு சொல்லுவாங்க. அந்த வகையில பயிற்சியை நம்ம கொஞ்சம் பெருக்கிக்கிட்டு கொஞ்சம் எண்ணங்களை சரிப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பல காலங்கள் பல பிறவியா நம்ம எண்ணங்களை பல இதுல செலுத்திட்டு வந்திருக்கோம். இப்ப நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து ஒரு சரியான வழியை காட்டுது. அதோட இல்ல நமக்கு சுத்தும தேகத்துக்கு வேண்டிய பயிற்சியை வந்து கிரியா யோகம் நமக்கு கொடுத்துருக்கு. அதுலயும் நிறைய கருத்துக்களை நமக்கு கொடுத்து செயல்முறையையும் கொடுத்துருக்கு. அந்த வகையில இதை வெற்றி வெற்றி அடைவோமாக. அதுக்கு பாபாஜி துணை நிற்பாராக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயா, அதை மிகவும் அற்புதமாக சுருங்கிய சொற்களில் மக்களுடைய சாதகர்களுடைய மனதில் நிலைநிறுத்துமாறு சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.